2015 ஆகஸ்ட் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி, மகாபாரதம், சில பயண குறிப்புகள், அரக்கு மாளிகை வாசம், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பாண்டவர்கள் வாரணாவதத்தை அடைந்ததும் அங்கிருந்த மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஜயகோஷத்துடன் வரவேற்றனர். புரோச்சனன் இட்டு சென்று காட்டிய அந்த மாளிகைக்குள் புகுந்ததுமே தர்மபுத்திரர் அங்கே அரக்கு வாசனை வீசுவதை உணர்ந்தார். புதிதாக வண்ணமடித்த வீட்டுக்குள் போகும் யாரும் இதை உணர்ந்திருக்கிறோம். அங்கே பெயிண்ட் வாசம் வீசும் அதே போலத்தான். அது மட்டுமல்ல, யுதிஷ்டிரர் அந்த வீட்டை பார்த்து நெய் அரக்குகளோடு சேர்ந்த கொழுப்பின் நாற்றத்தை மோந்து இது நெருப்பினுக்காக செய்யப்பட்டது என்பதை பற்றி பீமசேனனுக்கு சொன்னார். ஆதிபர்வதம் அத்தியாயம் 158 பக்கம் 593. தங்களை உயிரோடு எரிக்கத்தான் அங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த பீமன் அங்கிருந்து உடனே கிளம்பிவிட வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை காட்டி தாமதிக்காமல் இப்போதே கிளம்பிவிடலாம் என்று சொல்லும் போது தர்மன், இப்போதைக்கு நாம் உண்மையை உணர்ந்து கொண்டோம் என்பதை காட்டிக்கொள்ளாமல் சில காலம் இங்கேயே வசிப்போம், நமக்கு தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்தால் புரோச்சனன் இந்த மாளிகைக்கு உடனடியாக தீ வைத்து விட்டானால் நாம் அனைவரும் உதவுவதற்கு ஆள் இல்லாமல் அகப்பட்டுக் கொள்வோம். இப்போது அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது, பொக்கிஷம் அவனிடத்தில் இருக்கிறது, நமக்கு இப்போதைக்கு துணைவர் இல்லை. அவன் முழு ஏற்பாட்டையும் செய்து கொண்டு காத்திருக்கிறான். எனவே நாம் இந்த பாபியையும் புரோச்சனனையும் அந்த துரியோதனன் என்னும் பாபியையும் ஏமாற்றுவதற்காக கருத்து வெளிப்படாமல் பற்பல இடங்களில் வசித்தல் வேண்டும். அதன் பொருட்டு நாம் வேட்டையே காரியமாக இந்த பூமியில் திரிவோம். அதனால் நாம் ஓடுவதற்கு வழிகள் தெரிந்து போவோம். இப்போதே பூமிக்குள் மிக்க ரகசியமாக ஒரு சுரங்கம் செய்வோம். அதில் நாம் மறைந்து புறப்பட்டு போகும்போது நம்மை அக்கினி தகிக்காது. நாம் இந்த வழியில் ஓடுவதை புரோச்சனனும் பட்டணத்தில் உள்ள ஜனங்களில் ஒருவரும் அறியாமல் இருக்கும்படி நாம் ஜாகிரதையாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். மேற்படி பக்கம் 596. குளிரை போக்கக்கூடிய ஒன்று காடுகளில் வளைகளுக்குள் பதுங்கியிருக்கும் எலி முதலானியவற்றை அழிக்காது. முள்ளம்பன்றி சுரங்கத்தில் புகுந்து கொண்டு தீயிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும். நடந்து போகிறவன் வழிகளை அறிந்து கொள்வான், நட்சத்திரங்களால் திசைகளை அறிவான் என்று விதுரன் சொன்னதை புரிந்து கொண்டு இப்போதும் வேட்டையிலேயே பொழுதை கழிப்பது போல் காடுகளில் உழவிக் கொண்டிருந்தால் காட்டின் பல தடங்களை நுணுக்கமாக அறிந்து கொள்ளலாம். பார்வைக்கு வேட்டைக்கு போவதை போல தோன்றினாலும் வரவிருக்கும் ஆபத்துக்கு நாம் மறைமுகமாக தயாராகலாம் என்ற நோக்கத்தில் தர்மபுத்திரன் பேசினாலும் பகற்பொழுது முழுவதையும் பாண்டவர்கள் வேட்டையில் கழிப்பதற்கான இன்னொரு காரணமும் விரைவிலேயே வந்து சேர்ந்தது. பாண்டவர்களுக்கு உதவுவதற்காக விதுரர் கனகன் என்ற சுரங்க வேலைக்காரனை அனுப்பினார். கனகன் என்பவனுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அவன் சுரங்கம் தோண்டுகிறான். ஆகவே அவன் தனக்கு வேண்டிய வேலைக்காரர்களையும் கூட அழைத்து வந்திருந்தான் என்பது தெளிவு. கனகன் தர்மபுத்திரனோடு தனியிடத்தில் பேசி, இந்த புரோச்சனன் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி ராத்திரியில் உமது கிரகத்தின் இந்த வாயிலில் புரோச்சனன் தீ வைக்க போகிறான். மேற்படி அத்தியாயம் 159 என்று தெரிவித்தான். அதாவது அடுத்து வரப்போகும் அம்மாவாசைக்கு முந்தைய நாள் இரவு என்பதன்று குறிப்பு. ஏதோ ஒரு அம்மாவாசைக்கு முந்தைய நாள் இரவில் இது நடக்கும் என்று பொருள். அதற்கான வாய்ப்புக்காகத்தான் புரோச்சனன் காத்திருக்கிறான் என்று உணர்த்தினான். இப்போது இந்த கனகன் சுரங்கம் தோண்ட வேண்டுமானால் அது புரோச்சனனுக்கு தெரியாமல் நடக்க வேண்டும். புரோச்சனனோ பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களை விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். பாண்டவர்கள் வேட்டைக்கு போய்விட்டால் புரோச்சனனும் கூட போவான். இங்கே கனகனுக்கு சுரங்கம் தோண்டுவதற்கான வசதியும் வாய்ப்பும் ஏற்படும். பாண்டவர்கள் வேட்டையிலேயே பொழுதை கழிப்பதால் உண்டாகும் இன்னொரு லாபம் இது. இப்படி பாண்டவர்கள் வேட்டைக்கு போய் புரோச்சனனும் அவர்களை தொடர்ந்து போனதும் கனகன் தன் வேலையை தொடங்குவான். அந்த வீட்டின் நடுவில் அதிக பெரிதாயிராததும் கதவுகள் உள்ளதும் பூமிக்கு சமமாக இருப்பதனால் யாருக்கும் தெரியக்கூடாததுமான துவாரத்தை உண்டாக்கினான். புரோச்சனிடம் உள்ள பயத்தினால் அந்த துவாரத்தை மறைவாகவே செய்தான். கெட்ட எண்ணமுள்ள அந்த புரோஜனன் எப்போதும் அந்த வீட்டின் வாயிலேயே வசித்துக் கொண்டிருந்தான். ராஜாவே, அந்த பாண்டவர்கள் அனைவரும் இரவு முழுவதும் ஆயுதபாணிகளாகவே அங்கே வசித்தனர். பாண்டவர்கள் பகலில் வேட்டையாடி கொண்டு காட்டுக்கு காடு திரிந்தனர். மேற்படி பக்கம் 597. சிக்கனமான வார்த்தைகளால் ஏராளமான விவரங்கள் இந்த வாக்கியங்களுக்குள் செதுத்து வைக்கப்பட்டுள்ளன. இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பையும் பாருங்கள். On hearing these words, the miner said, "So be it," and carefully beginning his work of excavation, made a large subterranean passage, and the mouth of that passage was in the center of that house, and it was on a level with the floor and closed up with planks. The mouth was so covered from fear of Purochana, that wicked wretch who kept a constant watch at the door of the house. The Pandavas used to sleep within their chambers with arms ready for use, while during the day they went a-hunting from forest to forest. சுரங்கம் பார்வைக்கு தெரியாத மண்டபம் அதே சமயம் வீட்டுக்கு நடுவிலும் அமைக்கப்பட்டது. அது நடுவில் அமைந்திருந்ததால் தான் தீ வைக்கப்படும் போது பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் நடுப்பகுதிக்கு விரைய முடியும் என்பது காரணம். புரோச்சனன் எப்போதும் பாண்டவர்கள் இருக்கும் இடத்துக்கு வெளியே படுத்து கொண்டான். பாண்டவர்களும் அவசரத்துக்கு பயன்படும்படியாக தங்கள் படுக்கைக்கு பக்கத்திலேயே ஆயுதங்களை வைத்துக் கொண்டு உறங்கினார்கள். பகலில் காடுகளுக்கு சென்று வேட்டையாடினார்கள். இப்போது இதற்கான காரணத்தை சொல்ல வேண்டியதில்லை. இப்படியாக அவர்கள் அந்த அரக்கு மாளிகையில் ஏதோ ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல, ஒரு வருட காலம் வசித்தார்கள். இதற்கு நடுவில் புரோச்சனனும் சும்மா இருக்கவில்லை. குந்தியையும் பாண்டவர்களையும் கண்காணிப்பதற்காக ஒரு வேட்டுவ பெண்ணை அமர்த்தியிருந்தான். அவளுக்கும் 5 மகன்கள். அவர்களும் பாண்டவர்களோடு சேர்ந்து வசித்துக் கொண்டிருந்தார்கள். பல பதிப்புகளில் சொல்லப்படுவதைப் போல அரக்கு மாளிகைக்கு தீ வைப்பதற்கு முதல் நாள் இரவு வந்து தங்கிய ஏதும் அறியாதவர்கள் அல்ல அவர்கள். ஒரு வருட காலம் இவ்வாறு கழிந்தது. தீ வைப்பதற்கு உரிய நாளை எதிர்பார்த்து புரோச்சனன் காத்திருந்தான். இந்த ஆட்டத்தில் யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்களால் தான் உயிர் தப்ப முடியும். சிவாஜியை கொல்ல அப்சல்கான் குத்துவாளை மறைத்து வைத்துக் கொண்டும், அப்சல்கானை வீழ்த்துவதற்காக சிவாஜி புலிநகத்தை அணிந்து கொண்டும் இருவரும் நேசத்துடன் உரையாடி கொண்டிருக்கையில் சிவாஜி முந்திக் கொண்டதை போன்றதொரு தருணம் இது. இப்போது அந்த வேட்டுவு பின் பற்றியும் சிறிது மூல நூல் சொல்வதன்படி பார்ப்போம். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.